யோவான் சுவிசேஷம் 8 அதிகாரத்துக்கு மீண்டுமாய் நாம் வருவோம்.
We were looking at verse 31 and 32.
31 32 வசனங்களை நாம் தியானித்தோம்.
That if we are disciples, we will know the truth and the truth will set us free.
நாம் சீஷர்களாய் இருந்தால் சத்தியத்தை நாம் அறிவோம், அந்த சத்தியம் நம்மை விடுதலையாக்கும்.
So that means God does not want any of Jesus' disciples to be in bondage.
தேவன் தம்முடைய சீஷர்களை ஒருவர் கூட அடிமைத்தனத்தின் கட்டளை இருக்க கூடாது என்றுதான் உணர்கிறார்.
நம்ம எல்லாரும் இயேசுவின்
நாமத்தினாலே நான் உங்கள் எல்லாருக்கும் சொல்ல விரும்புவது
என்னவென்றால், you must not allow the devil to make you a slave in any area.
எந்த ஒரு பகுதியிலேயும் நீங்கள் அடிமையாகும்படி பிசாசுக்கு ஒரு காலம் அனுமதிக்க கூடாது.
You shall know the truth and the truth shall make you free.
நீங்கள் சத்தியத்தை அறிவீர்கள், அந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்.
And it's not just by knowing something in our head. Many of us know so much in our head but we're still not free.
நம்மிலே अनेகர் மூளை அறிவில் எவ்வளவு அறிந்திருக்கிறோம் ஆனாலும் விடுதலை அடையாமல் இருக்கிறோம்.
Jesus went on to say in verse 35.
35வது வசனத்தில் இயேசு இன்னுமாய் சொல்கிறார்,
The slave does not remain in the house forever.
அடிமையானவன் என்றைக்கும் வீட்டிலே நிலைத்திரான்.
But the son, he remains forever.
குமாரன் என்றைக்கும் நிலைத்திருக்கிறார்.
Think of that expression.
இந்த வாசகத்தை எண்ணி பாருங்கள்.
The house is the house of God.
வீடு தேவனுடைய வீடாய் இருக்கிறது.
Many of you, there were times in your life when you had a servant working in your house.
உங்கள் அநேகர் உங்கள் வீடுகளிலே வேலை செய்வதற்கு வேலைக்காரர்கள் அல்லது வேலைக்காரர்கள் இருந்திருக்கலாம்.
Are they there today?
இன்றைக்கு இருக்கிறார்களா அவர்கள்?
No.
இல்லை.
They came for a time and they went away.
குறிப்பிட்ட காலத்தில் உங்கள் வீட்டுக்கு வந்து வேலை செய்தார்கள், அதுக்கு பிறகு போய் விட்டார்.
But your son and your daughter.
ஆனால் உங்களுடைய மகன் உங்களுடைய மகள்
they are there all the time.
எப்பொழுதுமே உங்கள் வீட்டிலே இருக்கிறார்கள்.
That's what he said in verse 35.
அதைத்தான் 35வது வசனத்திலே அவர் சொல்கிறார்.
If you keep on living as a slave.
நீங்கள் அடிமையாகவே வாழ்ந்து கொண்டிருந்தால்
you won't remain in God's house forever. One day you'll fall away.
நீங்கள் தேவனுடைய வீட்டில் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பதில்லை, ஒரு நாளிலே விழுந்து விடுவீர்கள்.
But if you are a son.
ஆனால் நீங்கள் ஒரு குமாரனாய் இருந்தால் ஒரு குமாரத்தியாய் இருந்தால்
disciple
ஒரு சீஷனாய் இருந்தால்
then you'll be there forever.
அப்படியானால் நீங்கள் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பீர்கள்.
There are people who are slaves, there are people who are sons.
அடிமைகளாக இருக்கிறவர்களும் இருக்கிறார்கள், குமாரர்களாக குமாரத்திகளாக இருக்கிறவர்களும் இருக்கிறார்கள்.
I want to be a son.
நான் ஒரு குமாரனாக இருக்க விரும்புகிறேன்.
In the Old Testament people were servants.
பழைய உடன்படிக்கை காலத்திலே ஜனங்கள் வேலைக்காரர்களாக இருந்தார்கள்.
In the New Testament we are sons.
புதிய உடன்படிக்கை காலத்திலே நாம் பிள்ளைகளாக இருக்கிறோம்.
Then he said.
அதற்கு பிறகு அவர் சொல்கிறார்,
Not just the truth makes us free.
சத்தியம் நம்மை விடுதலை ஆக்குவது மட்டுமல்ல.
Verse 36.
36ஆம் வசனம்.
Jesus the son of God is the one who really makes us free. And then we'll be free indeed.
குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று 36ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம்.
We must read verse 32 along with verse 36.
ஆகவே 32ஆம் வசனத்தையும் 36ஆம் வசனத்தையும் இணைத்து வாசிக்க வேண்டும்.
It's not by listening to a message that we become free.
ஏதோ நாம் செய்தியை கேட்பதனாலே விடுதலை ஆக்கி விடுவோம் என்று சொல்ல முடியாது.
You shall know the truth.
சத்தியத்தை நீங்கள் அறிவீர்கள்.
And what is the truth?
சத்தியம் என்ன?
The truth is that only the Son of God can make you free.
குமாரன் மட்டுமே, தேவாரன் மட்டுமே உங்களை விடுதலை ஆக்க முடியும் என்பதுதான் சத்தியம்.
And it's not by understanding something that I'm going to be free.
நான் விடுதலை ஆவது எப்படி என்பதை விளங்கிக் கொள்வதனாலே விடுதலை ஆவதில்லை.
I must understand the truth.
நான் சத்தியத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும்.
And then allow Jesus to fulfill that in my life.
பிறகு இயேசு அதை என்னுடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவதற்கு நான் அனுமதிக்க வேண்டும்.
Supposing I realize that all those who come under grace sin will not have dominion over them.
கிருபைக்கு கீழாக வருகிறவர்கள் மீது பாவம் அவர்களை மேற்கொள்ளாது என்று நான் உணர்கிறேன்.
Then I open myself, I humble myself so that Jesus can give me grace.
நான் அதற்கு என் கண்களை திறந்து ஆண்டவரே எனக்கு கிருபை தாரும் என்று அவருக்கு அனுமதிக்கிறேன்.
God gives his grace to the humble.
தேவன் தாழ்மையானவர்களுக்கு கிருபை கொடுக்கிறார்.
So I humble myself.
ஆகவே நான் என்னை தாழ்த்துகிறேன்.
Jesus sets me free.
இயேசு என்னை விடுதலையாக்குகிறார்.
So it's the Lord Jesus alone who can set us free.
ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே என்னை விடுதலையாக்க முடியும்.
We must keep verse 32 and 36 together always in our mind.
நம்முடைய மனதிலே எப்பொழுதுமே 32 36 வசனங்களை நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும்.
It's not by knowing a truth in the head that I'll be free.
ஏதோ சத்தியத்தை என்னுடைய மூளை அறிவிலே அறிவதனாலே நான் விடுதலை ஆகிவிட முடியாது.
Many times we have heard some truth in a conference and we say now I have understood the truth I'll be free.
अनेक சமயங்களிலே இப்படிப்பட்ட கான்ஃபரன்ஸிலே ஒரு சத்தியத்தை கேட்டவுடனே இதை நான் அறிந்து கொண்டேன், நான் விடுதலை ஆகிவிடுவேன் என்று எண்ணலாம்.
But we're still not free.
ஆனாலும் நாம் விடுதலை ஆகாமல் இருக்கிறோம்.
And you know in your private life that so many sins hold us.
உங்களுடைய அந்தரங்க வாழ்க்கையில் எத்தனையோ பாவங்கள் உங்களை பிடித்துக் கொண்டிருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம்.
But we need to understand that it's only the Son of God who can make us free.
தேவ குமாரன் மட்டுமே நம்மை விடுதலையாக்க முடியும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும்.
We can read verse 36 like this.
36ஆம் வசனத்தை நாம் இப்படி வாசிக்க முடியும் வாசிக்கலாம்.
Son of God makes you free.
தேவனுடைய குமாரன் உங்களை விடுதலையாக்கினால்
you will be free permanently.
நீங்கள் நிரந்தரமாக விடுதலையாக இருப்பீர்கள்.
Otherwise you will be free intermittently.
இல்லாவிட்டால் இப்பவும் அப்பமாக மட்டுமே நீங்கள் விடுதலை ஆவீர்கள்.
I don't want to be free now and then.
ஏதோ இப்பவும் அப்பவும் மட்டுமாக கொஞ்ச காலம் மட்டுமே நான் விடுதலையாக இருக்க விரும்பவில்லை.
Some people when they get cancer
சிலருக்கு புற்றுநோய் வரும்பொழுது
it's not very serious sometimes
சில சமயத்திலே அது அவ்வளவு சீரியஸான வியாதியாக இல்லாமல் இருக்கலாம்
and then the cancer subsides
பிறகு அந்த கேன்சருடைய அந்த கொடூரமானது அப்படியே குறைகிறது
and the doctors say oh the cancer is in remission that means there's no sign of the cancer now
மருத்துவர் என்ன சொல்கிறார் என்றால் அந்த புற்றுநோய் சக்தி இழந்து விட்டது என்று சொல்கிறார்
it doesn't mean it's gone
அது போய்விட்டது என்று பொருள் அல்ல
but there is no sign of it
ஆனால் அந்த புற்றுநோயுடைய அறிகுறிகள் தெரியவில்லை என்று சொல்கிறார்
person looks very healthy
அந்த நபரை பார்க்கும் பொழுது ஆரோக்கியமுள்ளவரை போல காணப்படுகிறார்
but one year later it gets comes up again much worse
ஒரு ஆண்டு கழித்து அந்த வியாதி இன்னுமாய் தலையை தூக்கி அது அதிக கொடூரமாக மாறுகிறது
and then it can go into remission again
அதற்கு பிறகு மீண்டுமாய் செயலிழந்து போகிறது
now some people's victory is like that
சில பேருடைய வெற்றி இப்படித்தான் இருக்கிறது
the sin is not eliminated completely
முற்றிலுமாக பாவமானது அங்கிருந்து நீக்கப்படவில்லை
it's like a cancer in remission
இப்பொழுது செயலிழந்த ஒரு புற்றுநோயை போல இருக்கிறது
so he doesn't seem to get angry so often now
இப்பொழுது அடிக்கடி இவர் கோபப்படுவதில்லை
he doesn't seem to be lusting so much now
இப்பொழுது அவ்வளவு அடிக்கடி இச்சிப்பதில்லை
you never know what will happen in another 2 years
ஆனால் இன்னும் 2 ஆண்டுகளிலே என்ன நடக்கப் போகுது என்று நமக்கு தெரியாது
but jesus said
அவர் இயேசு சொல்கிறார்
if the son of god makes you free
தேவ குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால்
you will be free permanently
நீங்கள் மெய்யாகவே நிரந்தரமாக விடுதலை ஆவீர்கள்
when jesus healed people he healed them permanently
இயேசு ஜனங்களை சுகமாக்கின பொழுது நிரந்தரமான சுகத்தை அவர்களுக்கு கொடுத்தார்
not like today's healers
இன்றைக்கு உள்ள குணமணிக்கிறவர்களை போல
they get healed and 3 weeks later they die
இப்பொழுது சுகமடைகிறார்கள் 3 வாரங்கள் கழித்து ஆள் இல்லை செத்து போய் விடுகிறார்
permanently
ஆனால் இயேசுவோ நிரந்தரமாக குணமாக்கினார்
when jesus sets us free he sets us free permanently
இயேசு நம்மை விடுதலை ஆக்கினால் நம்மை நிரந்தரமாக விடுதலை ஆக்குகிறார்
so it's god's will that we should all be free
ஆகவே நாம் எல்லாரும் விடுதலையாக வேண்டும் என்பது தேவ சித்தமாய் இருக்கிறது
see galatians chapter 5 there's a lovely verse
கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்திலே ஒரு நல்ல வசனம் காணப்படுகிறது
and verse 1
ஒன்றாம் வசனம்
galatians 5:1 says that it was for freedom that christ set us free so stand firm in that freedom and don't be subject again to a yoke of slavery
கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்குட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள்
see what it says
என்ன சொல்கிறது என்று பாருங்கள்
even though christ has set you free for freedom
கிறிஸ்து உங்களுக்கு சுயாதீனத்தை கொடுத்து இருந்தாலும் கூட
it is your responsibility this verse says to keep standing in that freedom all the time
அந்த சுயாதீனத்திலே நிலை கொண்டிருப்பது என்பது உங்களுடைய பொறுப்பு மறுபடியும் நீங்கள் அடிமைத்தனத்தின் நுகத்துக்குட்பட கூடாது
it's my responsibility to make sure that nobody puts slavery on me again
மீண்டும் யாரும் என் மீது அடிமைத்தனத்தை வைக்காதபடிக்கு என்னை பாதுகாத்துக் கொள்வது என்னுடைய பொறுப்பாகும்
it's not automatic
தானாகவே அது நடப்பதில்லை
if you don't know the truth you'll become a slave again
சத்தியத்தை நீங்கள் அறியாத பட்சத்திலே மீண்டும் நீங்கள் அடிமையாய் மாறிவிட முடியும்
so like I said in the last session
கடந்த செய்தியிலே நான் சொன்னது போல
it's not that we listen to somebody's testimony and say I want that for myself
யாரோ ஒருவருடைய சாட்சியை கேட்ட உடனே அது போல எனக்கு வேண்டும் என்று கேட்பதில்லை
I must see in God's word this is what god has promised me
இதை தான் தேவன் எனக்கென்று வாக்கு பண்ணி இருக்கிறார் என்பதை நான் தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் நான் நம்ப வேண்டும்
I'll tell you how I came to faith myself
நான் எப்படி இந்த விசுவாசத்துக்குள்ளாக வந்தேன் என்று நான் உங்களுக்கு
சொல்றேன் I asked myself this question
நான் என்னை பார்த்து இந்த கேள்வியை கேட்கிறேன்
supposing all the believers in the world only believed in forgiveness of sins and nobody believed in victory over sin
இந்த உலகத்தில் உள்ள எல்லா விசுவாசிகளும் பாவ மன்னிப்பை மட்டுமே விசுவாசிக்கிறார்கள் யாருமே பாவத்தை மேல் வெற்றி பெற முடியும் என்பதை விசுவாசிப்பதில்லை யாருமே
விசுவாசம் every denomination
எல்லா சபைகளிலேயும்
every christian book
எல்லா கிறிஸ்தவ புத்தகங்களிலேயும்
all the great men of god from olden times what they wrote everybody said there is no victory over sin
பழைய காலங்களிலிருந்து எழுதின எல்லா தேவபக்திக்குரிய புத்தகங்கள் எல்லாவற்றிலேயும் பாவ மன்னிப்பை பற்றி மட்டுமே
எல்லாரும்
பாவ மன்னிப்பை பற்றி மட்டுமே எழுதியிருக்கிறார்கள்
and i read in the bible
நான் வேதத்திலே வாசித்தேன்.
That sin will not rule over you because you are under grace.
நீ கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடினாலே பாவம் உன்னை மேற்கொள்ளாது என்று சித்திரிக்கிறேன்.
I asked myself.
நான் என்ன நானே கேட்டு பார்க்கிறேன்.
Would I have the boldness to stand against all the believers in the world and say I believe this will be true in my life?
இந்த உலகத்திலே காணப்பட எல்லா விசுவாசிகளுக்கும் விரோதமாக நின்று அவளுக்கு முன்பாக நின்று நான் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறேன், பாவத்தின் மேல் வெற்றியுள்ள வாழ்க்கை விசுவாசிக்கிறேன் தைரியமா சொல்ல முடியுமா?
I said Lord I want to be like that.
ஆண்டவரே நான் அப்படி இருக்க விரும்புகிறேன் என்று சொன்னேன்.
Then I know I have faith in God's word.
அப்படியானால் தேவனுடைய வார்த்தையில எனக்கு விசுவாசம் இருக்குது என்று சொல்ல முடியும்.
Otherwise my faith is there are at least 100 200 believers who believe this, so maybe it's right.
இல்லாத பட்சத்தில் என்னுடைய விசுவாசம் எப்படி இருக்கும் தெரியுமா? ஓஹோ 100 பேர் விசுவாசிக்கிறார்களா, 200 பேர் விசுவாசிக்கிறார்களா, அப்படியானால் அது சரி என்று நான் நம்புகிறேன்.
Brother Zach is not a liar and he says he's experienced it, so I suppose it must be true.
அவர் ஜாக் அவர்கள் பொய் சொல்லுகிறதில்லை, ஆகவே அவர் சொல்வது உண்மையாக தான் இருக்க வேண்டும், ஆகவே நான் விசுவாசிக்கிறேன்.
You will never get victory that way.
இப்படி நீங்கள் என்னவீர்கள் என்று சொன்னால் இந்த வழியிலே உங்களுக்கு ஒரு கால வெற்றி கிடைக்காது.
Faith does not come through listening to somebody's testimony.
வேறு ஒருவருடைய சாட்சியை கேட்பதனாலே விசுவாசம் நமக்கு வராது.
That will come for a short while and it'll disappear.
கொஞ்ச நாட்கள் அது இருக்கும், அதற்கு பிறகு மறைந்துவிடும்.
Faith comes by hearing the word of God.
விசுவாசமானது தேவனுடைய வார்த்தையை கேட்பதனாலே வரும்.
It doesn't say you will hear somebody's testimony and you'll be free.
யாரோ ஒருவருடைய சாட்சியை கேட்பதனாலே நீங்கள் விடுதலையாவீர்கள் என்று வேதம் சொல்லவில்லை.
You will know the truth and the truth will make you free.
நீங்கள் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று தேவனுடைய வார்த்தை சொல்கிறது.
Somebody's testimony will make you free.
வேறு யாரோ ஒருவருடைய சாட்சி உங்களை விடுதலையாக்கும் என்று பொருள் அல்ல.
Supposing I have got up here for the last 25 years.
நான் கடந்த 25 ஆண்டுகளாக நான் எழுந்து நின்று
and told you
உங்களுக்கு சொல்லியிருக்கேன்
என்று வைத்துக் கொள்வோம். You cannot have victory over sin.
உங்களுக்கு பாவத்திலே வெற்றியே கிடைக்காது.
There is no such thing.
அது தேவையில்லாத காரியம்.
You can only have forgiveness of sins.
உங்களுக்கு தேவையானதெல்லாம் பாவ மன்னிப்பு மட்டும்தான்.
Every conference that is what I had preached for 25 years.
ஒவ்வொரு கான்ஃபரன்ஸிலேயும் 25 ஆண்டுகளாக இதை மட்டுமே நான் பிரசங்கித்திருக்கிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள்.
How many of you would have dared to disagree with me? And say brother Zach I don't agree with you, the Bible says sin will not have dominion over me.
உங்களே எத்தனை பேர் தனி தைரியமாய் திருச்சலாய் ஜாக் அவர்களை நான் ஒத்துக்கொள்வதை நீங்கள் சொல்லுவதை வேதம் பாவத்தின் மேல் வெற்றி கிடைக்கும் என்று சொல்லுகிறது, ஆகவே உங்களை உங்களோட ஒத்துக்கொள்ள மாட்டேன் என்று எத்தனை பேர் தைரியமா சொல்லுவதற்கு துணிச்சல்?
Those are the people who will come to victory.
அவர்கள் மட்டுமே வெற்றியுள்ள வாழ்க்கைக்குள்ளாக வர முடியும்.
Faith is not based on listening to me.
என்னை கேட்பதனாலே வந்த விசுவாசம் அல்ல.
Whose faith is based on what they read in God's word.
தேவனுடைய வார்த்தையில எதை வாசிக்கிறார்களோ அதன் அடிப்படையில் வரக்கூடிய விசுவாசம் தான் மெய்யான விசுவாசம்.
And then
அப்பொழுது
you know what you can have.
உங்களுக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா?
You know David says in Psalm 119
119 ஆம் சங்கீதத்திலே தாவீது சொல்கிறார்,
I know more than my teachers.
என்னுடைய என்னை போதித்தவர்களை காட்டிலும் அதிகமாக நான் அறிந்திருக்கிறேன்.
Amazing word.
அருமையான ஒரு வசனம்.
I know more than my teachers because I come to your word.
உம்முடைய வசனத்துக்கு நான் வந்தபடினால என்னை போதித்தவர்களை காட்டிலும் அதிகமாக நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிறார்.
Can you come like that?
நீங்க உங்களால அப்படி வர முடியுமா?
I wish with all my heart that we will have many brothers and sisters here who will be able to say I know more than my teachers because I have gone to your word.
உம்முடைய வசனத்துக்கு நான் சென்றபடினாலே என்னை போதித்தவர்கள் எல்லாரை காட்டிலும் நான் அதிக பக்தி உறுதி அடைந்திருக்கிறேன் என்று சொல்லுகிற அனைவரும் எழும்பும்படியா நான் விரும்புகிறேன்.
I wish some of you will experience what I have never experienced.
நான் இதுவரை அனுபவித்திராத காரியங்களை உங்களிலே ஒரு சிலர் அனுபவிக்கும்படியா நான் விரும்புகிறேன்.
Let me ask you.
உங்களுக்கு பார்த்து கேட்கிறேன்.
Many of you fathers who are sitting here.
இங்கே நிறைய அப்பா அம்மா உட்கார்ந்து இருக்கிறீர்கள், தகப்பன்மார்.
Your children are more educated than you.
உங்களை காட்டிலும் உங்களுடைய பிள்ளைகள் அதிகமாக படித்திருக்கிறார்கள்.
They are getting a degree and you don't have a degree.
உங்களுக்கு இதுவரை பட்டமே இல்லை, நீங்கள் பட்டதாரி அல்ல, ஆனா உங்க பிள்ளைகள் பட்டதாரியாய் மாறி இருக்கிறார்கள்.
That's amazing.
வியப்பாக இருக்கிறது அல்லவா?
Aren't you happy?
உங்களுக்கு சந்தோஷமாக இல்லையா?
Aren't you happy that your children have gone ahead of you?
உங்கள் பிள்ளைகள் உங்களை காட்டிலும் எவ்வளவு மேலான நிலையிலே படித்து விட்டார்கள் என்பதனாலே நீங்கள் சந்தோஷமா இல்லையா?
That is exactly what I want for all of you myself.
இதேதான் என்னை பொறுத்த விஷயத்திலே உங்கள் எல்லாரையும் குறித்து நான் விரும்புகிறேன்.
That spiritually you brothers and sisters will go ahead of me.
ஆவிக்குரிய ரீதியிலே என்னை காட்டிலும் அதிகமாக நீங்கள் வளர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன்.
You will be more anointed than me.
என்னை காட்டிலும் அதிகமாக நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாக வேண்டும் என்று விரும்புகிறேன்.
You will have more of the power of the Holy Spirit than me.
என்னை காட்டிலும் அதிகமாக நீங்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தினாலே வல்லமையால் நிரப்பப்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன்.
Why?
ஏன்?
Because our churches in Tamil Nadu need many anointed brothers and sisters.
நம்முடைய தமிழ்நாட்டிலே உள்ளதன சபைகளுக்கு अनेक அபிஷேகம் பண்ணப்பட்ட சகோதர சகோதரிகள் தேவை.
How will you get it?
எப்படி உங்களுக்கு கிடைக்கும்?
If you go to God's word.
என்னுடைய வார்த்தைக்கு நீங்கள் செல்லும் பொழுது.
Say Lord.
ஆண்டவரே.
Say like this.
இது போல சொல்லுங்கள்.
ரோமன்ஸ் சாப்டர் 3,
ரோமர் 3 அதிகாரம்.
ரோமன்ஸ் சாப்டர் 3,
ரோமர் 3 அதிகாரம்.
And verse 4, Romans chapter 3 verse 4.
ரோமர் 3 அதிகாரம் 4 வசனம்.
May God be true even if everybody is a liar.
எந்த மனுஷனும் பொய்யன் என்றும் தேவனே சத்தியபரர் என்று வாசிக்கிறோம்.
That's an amazing word.
இது ஒரு வியக்கத்தக்க ஒரு வசனம்.
May God be true even if everybody is a liar.
எல்லாரும் எல்லா மனுஷனும் பொய்யாக இருந்தாலும் தேவன் சத்தியபரர்.
That means Lord, I'm going to believe your word even if nobody around me believes it.
அவருடைய பொருள் என்ன? என்னை சுற்றிலும் யாருமே விசுவாசிக்காவிட்டாலும் நான் உடைய வார்த்தையை விசுவாசிக்க போகிறேன்.
I want to encourage all of you brothers,
சகோதரர்களே, உங்கள் எல்லாரையும் நான்
உற்சாகப்படுத்த விரும்புகிறேன் to really be students of God's word.
சகோதரர்களே, நீங்கள் எல்லாரும் வேதத்தை அதிகமாய் படிக்கக்கூடிய மாணாக்கர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன்.
That's the only way we can become free.
இந்த ஒரே வழியிலே மட்டுமே நாம் விடுதலை அடைய முடியும்.
God's word is the truth.
தேவனுடைய வார்த்தையானது சத்தியம்.
Jesus said you shall know the truth and the truth will set you free.
சத்தியத்தை நீங்கள் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று இயேசு சொல்லியிருக்கிறார்.
Let me show you in 1 John chapter 2.
1 யோவான் 2 அதிகாரத்தில் உங்களுக்கு காண்பிக்கிறேன்.
1 John and chapter 2.
1 யோவான் 2 அதிகாரம்.
We read here.
இங்கே வாசிக்கிறோம்.
In the middle of that verse.
இந்த வசனத்தின் மத்தியிலே வாசிக்கிறோம்.
John says I have written unto you young men because you have known the word, because you are strong and the word of God abides in you and you have overcome the evil one.
வாலிபரே 14 வசனத்திலே பார்க்கிறோம். 1 யோவான் 2 அதிகாரம். வாலிபரே, நீங்கள் பலவான்களாய் இருக்கிறதுனாலும் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதுனாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன்.
So this means not just young in age but spiritually who are not babies,
வயதிலே
strong young men.
வயதிலே வாலிபர்கள் மட்டுமல்ல, ஆனால் ஆவிக்குரிய ரீதியிலே பலவான்களாய் இருக்கிறவர்கள் வாலிபர்கள்.
No, you can be 75 years old and a spiritual baby.
நீங்கள் 75 வயது நிரம்பியவர்களாய் இருக்கலாம், ஆனால் ஆவிக்குரிய ரீதியிலே இன்னும் குழந்தையாய் இருக்க முடியும்.
Or you can be 16 years old and a spiritual strong young man.
அல்லது 16 வயதான உங்களுக்கு ஆகியிருக்கும், ஆவிக்குரிய ரீதியிலே பலவானாகிய வாலிபனாய் இருக்க முடியும்.
So it's not talking about physical age here.
ஆகவே இங்கே சரீர பிரகாரமான வயதை குறித்து பேசவில்லை.
Talking about those who have grown up from, you know, earlier he writes about children. In the last part of verse 13,
13வது வசனத்தின் கடைசி பகுதியில் பிள்ளைகளே என்று பார்க்கிறோம்.
These are people who have grown up from being spiritual babies to be strong.
ஆகவே இவர்கள் யார்? பிள்ளைகளாக இருந்து ஆவிக்குரிய ரீதியிலே வாலிபர்களாக பலவான்களாக வளர்ந்தவர்கள்.
How did they become strong?
எப்படி இவர்கள் பலவான்களாய் மாறினார்கள்?
They became strong, it says here, through the word of God.
அவர்கள் தேவ வசனத்தின் நிமித்தமாய் அவர்கள் பலவான்களாய் மாறினார்கள்.
The word of God made them overcome Satan.
தேவனுடைய வார்த்தையானது அவர்கள் சாத்தானை ஜெயிக்கும்படியாய் உதவி செய்தது.
Satan tried to make them a slave.
சாத்தான் இவர்களை அடிமையாக்க முடியாய் முயற்சித்தான்.
Some of you may have seen wrestling.
உங்களிலே சிலர் மல்யுத்தம் பண்ணுகிறதை பார்த்திருப்பீர்கள்.
You know, when two people wrestle,
ரெண்டு பேர் மல்யுத்தம் பண்ணுகிறார்கள்.
If one man can pin the other person's shoulders to the ground, he has won.
அந்த மல்யுத்தத்திலே ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை அடி சண்டை போட்டு மல்யுத்தம் பண்ணி தரையில விழ செய்து விட்டால் இவன் ஜெயித்து விட்டான்.
Keep his shoulders to the ground.
அவனுடைய தோளானது தரையிலே பட வேண்டும்.
He's won.
அவ்வளவுதான், இவன் ஜெயித்து விட்டான்.
So that's what the devil has done with all human beings.
எல்லா மனுஷர்களிடத்திலேயும் இதைத்தான் பிசாசு செய்து விட்டான்.
He's pinned them in the wrestling match, he's pinned them all to the ground.
அவன் ஒரு மல்யுத்தம் செய்கிறவன், அவன் மல்யுத்தம் செய்து நம்முடைய தோளை தரையிலே பதித்து விட்டான்.
He's believers also.
விசுவாசிகளையும் அப்படி செய்திருக்கிறார்.
Most of the time the devil pins them down with some bad habit or the other.
அநேக சமயங்களில் பிசாசு தரையோடு தரையாக அவளை தோள் படும்படியாக தள்ளி விட்டான் பாவ பழக்கங்களினாலே.
Sometimes after a conference the believers get up and stand against the devil.
சில சமயத்தில் இப்படிப்பட்ட கான்ஃபரன்ஸ் வந்துவிட்ட பிறகு விழுந்தவர்கள் எழுந்து நிற்கிறார்கள்.
But after a few days the devil again pins them down to the ground.
சில நாட்கள் கழித்து மீண்டும் பிசாசு அவளை தரையில் தள்ளி விடுகிறான்.
Isn't it wonderful? If you can picture yourself putting the devil on the ground like that and say you are not going to be down on the ground.
நீங்கள் மல்யுத்தம் செய்து பிசாசுடைய தோள் தரையில் விழ முடிய அவனை அப்படியே கீழே போட்டு சாச்சி விட்டால் எப்படி இருக்கும் அதை எண்ணி பாருங்கள்.
That is the picture I have in my mind.
இந்த படத்தை தான் நான் என்னுடைய மனதிலே வைத்திருக்கிறேன்.
In this wrestling match I am putting the devil on the ground.
இந்த மல்யுத்தத்திலே பிசாசை தரையோடு தரையாக நான் அப்படியே தள்ளி அவனை வீழ்த்தி விடுகிறேன்.
Say, Satan, you can't overcome me in any area.
எந்த பகுதியிலும் சாத்தானை நீ என்னை ஜெயிக்க முடியாது.
Not in my thoughts,
என்னுடைய சிந்தையிலே அல்ல,
not in my words,
என் வார்த்தையிலே அல்ல,
not in my attitude to money,
பணத்தின் மீது எனக்கு இருக்கக்கூடிய மனப்பான்மையிலே அல்ல,
women,
அல்லது ஸ்திரீகளுடைய காரியங்களில் அல்ல,
my attitudes to people,
அல்லது ஜனங்கள் மீது எனக்கு இருக்கக்கூடிய மனப்பான்மை,
my actions,
அல்லது என்னுடைய செயல்கள்,
even the motives in my heart,
அல்லது என்னுடைய இதயத்திலே மறைந்திருக்கக்கூடிய உள் நோக்கங்கள்.
I was afraid of you, Satan, once.
பிசாசே, உன்னை பார்த்து ஒருநாளே பயந்தேன், உண்மைதான்.
Now you are going to be afraid of me.
இப்பொழுது நீ என்னை பார்த்து பயப்பட போகிறாய்.
I used to run from you once upon a time.
ஒரு காலத்தில் உன்னை பார்த்து நான் ஓடினேன்.
Now you're going to run from me.
இப்பொழுது என்னை பார்த்து நீ ஓட போகிறாய்.
Wouldn't you like to live a life like that?
நீங்கள் இது போன்ற ஒரு வாழ்க்கை வாழ விரும்பவில்லையா?
Do you believe it's possible or not?
இப்படிப்பட்ட வாழ்க்கையானது முடியுமா முடியாதா?
Don't look at your life right now.
இப்பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கையை பார்த்திட வேண்டாம்.
If you look at your life right now, you'll say, oh, that's not me. It may be possible for some other brother, not for me.
உங்க வாழ்க்கையை இப்ப பாத்தீங்கன்னா, இது எனக்கு இல்ல, வேற யாரோ ஒரு சகோதரருக்கு சொல்லுகிறாருன்னு எண்ணி விடுவீர்கள்.
I want to ask you one thing.
ஒரு காரியத்தை உங்களுக்கு கேட்கிறேன்.
Does Jesus live in your heart or not?
இயேசு உன்னுடைய உள்ளத்திலே வாசம் பண்ணுகிறாரா இல்லையா?
Yes.
ஆமாவா இல்லையா?
Then you can live this life.
அப்படியானால் நீங்கள் இந்த வாழ்க்கையை வாழ முடியும்.
You just got to release that lion out of the cage.
அந்த குகையிலே இருக்கக்கூடிய சிங்கத்தை நீங்கள் அவிழ்த்து விட வேண்டும், அவ்வளவுதான்.
And everybody around you will be scared.
உங்களை சுற்றுமுள்ள எல்லாருமே பயந்து ஓடி விடுவார்கள்.
I've often pictured it like this.
அடிக்கடி நான் இப்படி கற்பனை செய்து பார்த்திருக்கிறேன்.
Word of God is in me and I overcome the evil one, it says here.
தேவனுடைய வார்த்தையானது எனக்குள்ளே இருக்கிறது, ஆகவே நான் பொல்லாங்கனை ஜெயித்தேன் என்று வேதம் சொல்கிறது.
All the slavery the devil puts into my life, I'm going to be free.
எனக்குள்ளாக சாத்தான் அடிமையாக்கி இருக்கிறான் எல்லா காரியங்களிலும் நான் விடுதலையாக போகிறேன்.
See, if I'm walking down the road,
நான் ஒரு ரோட்டில் நடந்து கொண்டிருக்கிறேன்.
And a lot of stray dogs start barking at me, showing their teeth.
தெரு நாய்கள் எல்லாம் தன்னுடைய பல்லை கடித்துக் கொண்டு என்னை பார்த்து குறைத்துக் கொண்டே இருக்கிறது.
I'll tell you, I'm scared.
நான் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா? நான் பயந்து விடுவேன்.
I don't like dogs showing their teeth at me.
நான் என்னை பார்த்து அப்படியே ஈர்னு பல்லை காண்பித்து என்னை குறைப்பதை நான் விரும்பவில்லை.
I will not try to attack them.
நான் அந்த நாயை போய் தாக்க விரும்ப மாட்டேன்.
I will quietly go back.
நான் அப்படியே நீசா பின்னாடி போய் விடுவேன்.
But supposing I've got a big lion with me.
நான் ஒரு பெரிய சிங்கத்தை நான் வச்சிருக்கிறேன் என்று வைத்துக் கொள்வோம்.
My pet lion.
நான் வளர்த்த சிங்கம்.
Then I'm walking down the road.
இப்போ நான் சாலையில் நடக்கிறேன்.
Maybe so many dogs barking.
நிறைய நாய் குறைக்கட்டும்.
And this lion lets out, doesn't even move, just lets out one roar.
அந்த சிங்கமானது அசைவது கூட கிடையாது, ஒரு சின்ன கர்ஜனை
தான். All the dogs are gone.
எல்லா நாயும் வாலை மடக்கி விட்டு ஓடி விடுகிறது.
I don't have to do anything.
நான் ஒன்றும் செய்ய தேவையில்லை.
You know, that's what it is. When Jesus called the lion of Judah,
இயேசு தம்மை பார்த்து என்ன சொல்கிறார்? யூத ராஜசிங்கம் என்று சொல்கிறார்.
You can walk with him.
அவரோடு கூட நீங்கள் நடக்கலாம்.
Everywhere you go.
எங்கு வேண்டுமானாலும் அவரோடு கூட நீங்கள் நடந்து செல்லலாம்.
One very important condition.
ஆனால் ஒரு நிபந்தனை, முக்கியமான நிபந்தனை.
You have to always humble yourself.
எப்பொழுதே நீங்கள் உங்களை தாழ்த்த வேண்டும்.
Jesus never walks with a proud person.
இயேசு ஒரு காலம் பெருமையுள்ள மனிதனோடு கூட நடப்பதில்லை.
Impossible.
கூடாத காரியம்.
If the devil wants to stop Jesus from walking with you, all he's got to do is make you proud about something.
இயேசு உங்களோடு கூட நடப்பதை சாத்தான் தடுத்து நிறுத்துவதற்கு அவன் செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம் தான், உங்களை குறித்து பெருமையாய் என்ன செய்வது, அவ்வளவுதான்.
Let me say that again.
மீண்டும் உங்களுக்கு சொல்கிறேன்.
If the devil wants to stop Jesus from walking with you, all he's got to do is make you proud about something.
இயேசு உங்களோடு கூட நடப்பதை தடுப்பதற்கு சாத்தான் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், ஏதோ ஒரு விஷயத்திலே உங்களை குறித்து பெருமையா எண்ணிவிடுங்கள், போதும்.
He knows that.
பிசாசுக்கு அது தெரியும்.
Jesus will never 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 walk with a proud person, even a proud believer.
இயேசு ஒரு காலம் ஒரு காலம் ஒரு காலம் ஒரு பெருமையான மனிதனோடு கூட, ஒரு பெருமையான விசுவாசியோடு கூட நடப்பதே இல்லை.
Any type of pride.
எந்த விதமான பெருமையா இருந்தாலும் சரி.
Pride in your race.
உங்களுடைய சந்ததியை குறித்த பெருமை, அல்லது எந்த ஜாதியை நான் சேர்ந்தவன் பெருமை, படிப்பை குறித்ததான பெருமை, அல்லது என்னுடைய அழகை குறித்த பெருமை, பணத்தை குறித்த பெருமை,
பிள்ளைகளை
குறித்த பெருமை, உங்களுக்கு இருக்கக்கூடிய வேத அறிவை குறித்த பெருமை,
அல்லது
நான் மூப்பனா இருக்கிறேன் என்றக்கூடிய பெருமை,
எனி டைப் ஆஃப் பிரைட். Jesus, I'll tell you, you will walk alone. Jesus will not walk with you.
விதமான பெருமையா இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் தனியாக தான் நடக்க வேண்டும். இயேசு ஒரு காலம் உங்களோடு கூட நடக்க மாட்டார்.
I am more afraid of pride than I am of adultery.
விபச்சாரத்தை காட்டிலும் அதிகமாக நான் பயப்படக்கூடிய காரியம் பெருமை.
Because Pride comes so quickly without even my knowing it.
நான் அறியாமலேயே பெருமை அவ்வளவு சீக்கிரமாய் வந்து விடுகிறது.
Adultery cannot come so quickly.
விபச்சாரம் அவ்வளவு எளிதாக விரைவாக வந்துவிட முடியாது.
Adultery comes slowly, 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 slowly.
விபச்சாரமானது மெதுவாக மெதுவாக தான் அப்படியே வருகிறது.
Slowly will try to drag me into it. I can run away from it easily.
கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை இழுக்க பார்க்கிறது, அதற்குள்ளாக நான் ஓடிவிட முடியும்.
But pride,
ஆனால் பெருமை,
so quickly it's got a hold of me.
மிக விரைவாக வந்து என்னை பிடித்துவிடும்.
That's why we got to be afraid of it.
ஆகவே தான் நாம் அதை குறித்து பயப்பட வேண்டும்.
It's the most dangerous thing.
மிகவும் ஆபத்தான காரியம் என்னவென்றால்,
because you never find Jesus supporting a proud man.
இயேசு ஒரு காலம் பெருமையான ஒரு மனிதனை அவர் தாங்க மாட்டார்.
You find him once supporting a woman caught in adultery.
ஒருமுறை விபச்சாரத்திலே கையமைமாய் பிடிக்கப்பட்ட ஸ்திரியை அவர் அந்த ஸ்திரியின் பக்கமாக ஆண்டவர் இருந்தார்.
You find him supporting a murderer who was hanging with him on the cross and taking him to paradise.
அவரோடு கூட சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த அந்த கள்ளன் பக்கமாக இருந்து அவனை பரதீசுக்கு நடத்தினார்.
But where do you find Jesus supporting a proud man anywhere in the Bible?
ஆனால் வேதத்தில் எங்கு வேண்டுமானாலும் பாருங்கள், பெருமை உள்ளவனோடு கூட தேவன் நின்று அவனுக்கு உதவி செய்தாரா?
He supported a thief like Zacchaeus.
சகேயை போல இருக்கக்கூடிய ஒரு திருடனுக்கு அவர் உதவி செய்தார்.
He supported thieves, adulterers, murderers.
திருடர்கள், கொலைகாரர்கள், விபச்சாரக்காரர்களுக்கு ஆண்டவர் உதவி செய்தார்.
And saved them.
அவர்களை ரட்சித்தார்.
But never once do we read him supporting a proud man.
ஆனால் ஒரு காலம் ஒரு முறை கூட பெருமையான ஒரு மனிதனோடு கூட அவர் உதவி செய்தது.
Let me tell you this.
நான் இதை உங்களுக்கு சொல்கிறேன்.
If you become proud, you're worse than a thief.
நீங்கள் பெருமை அடைந்துள்ள இருப்பீர்கள் என்று சொன்னால் திருடனை காட்டிலும் மோசமானவர்கள்,
worse than an adulterer.
விபச்சாரக்காரனை காட்டிலும் மோசமானவர்கள்,
worse than a murderer.
கொலைகாரனை காட்டிலும் மோசமானவர்கள்.
Jesus will not walk with you.
ஒரு காலம் இயேசுவோடு நடக்க மாட்டார்.
And you will walk alone.
நீங்கள் தனியாக தான் நடக்க வேண்டும்.
When you walk alone, the devil will knock you left, right and center.
நீங்கள் தனியாக நடக்கும் பொழுது இடப்பக்கம் வலப்பக்கம் மத்தியிலே அவன் விழச் செய்வான்.
And you may not fall into some gross sin and lose your testimony.
பெரிய பாவத்திலே விழுந்து உங்கள் சாட்சி இழந்து போகும் என்று நான் சொல்லவில்லை.
But grace will depart from your life.
ஆனால் கிருபை உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நீங்கி போய்விடும்.
The fire will go from your heart.
உங்கள் உள்ளத்திலிருந்து அந்த அனல் நீங்கிவிடும்.
I have seen brothers like that.
அப்படிப்பட்ட சகோதரரை நான் பார்த்திருக்கிறேன்.
Once upon a time there was a fire in their heart.
ஒரு காலத்தில் அவருடைய உள்ளத்திலே அனல் இருந்தது.
There was an anointing upon their life.
அவர்கள் மீது ஒரு அபிஷேகம் இருந்தது.
Today I see them, it's not there.
இன்றைக்கு நான் பார்க்கும் பொழுது அங்கே அந்த அபிஷேகம்
இல்லை. What happened?
என்ன நடந்தது?
They didn't commit adultery.
அவர்கள் விபச்சாரம் செய்யவில்லை.
They didn't kill anybody.
யாரையும் கொலை செய்யவில்லை.
They didn't steal anything.
எதையும் திருடவில்லை.
How did they lose this fire?
அப்படியானால் எப்படி இந்த அக்கினி அவர்களை விட்டு நீங்கி போய்விட்டது?
How did they lose the grace of God?
தேவனுடைய கிருபையை அவர் எப்படி இழந்து விட்டார்கள்?
Because they became proud.
அவர் பெருமை அடைந்தவர்களாய் மாறினார்கள்.
And they could not overcome the evil one.
அந்த அல்லாஹ்வினை ஜெயிக்க முடியாமல் போய்விட்டது.
So in every situation,
ஆகவே ஒவ்வொரு சூழ்நிலையிலேயும்
we can say we are standing between the word of God on one side and the devil on the other side.
ஒருபுறம் தேவனுடைய வார்த்தை, மறுபுறம் பிசாசு, இரண்டு பேருமே இருக்கிறார்கள்.
That's what we see in 1 John 2:14.
1 யோவான் 2:14 இதை தான் நாம் பார்க்கிறோம்.
You're standing there, you young men.
அங்கே வாலிபரே என்று பார்க்கிறோம்.
On the left side the word of God is there.
அங்கே இடது பக்கமாக தேவ வசனம்.
On the right side the evil one.
வலது பக்கம் பொல்லாங்கன்.
And with the power of the word of God you're overcoming the evil one.
தேவ வசனத்தினுடைய வல்லமையினாலே நீங்கள் பொல்லாங்கனை ஜெயிக்கிறீர்கள்.
It's like someone gave a bible to her son.
ஒரு தாய் தன்னுடைய மகனுக்கு வேதத்தை கொடுத்தாளாம்.
And wrote in the front page of the bible.
அந்த வேதத்தின் முதல் பக்கத்திலே இப்படி எழுதினாளாம்.
Either this book will keep you from sin or sin will keep you from this book.
இந்த புத்தகம் பாவத்திலிருந்து உன்னை விலக்கி காக்கும், அல்லது பாவம் இந்த புத்தகத்திலிருந்து உன்னை விலக்கும் என்று சொன்னாராம்.
Some of you have stopped reading this book.
உங்களிலே சிலர் இந்த வேதத்தை வாசிப்பதை நிறுத்தி விட்டீர்கள்.
Once upon a time you read it every day.
ஒரு காலத்திலே நீங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த வேதத்தை வாசித்தீர்கள்.
You remember those early days?
அந்த ஆதி நாட்கள் உங்களுக்கு ஞாபகம் வருகிறதா?
When you never made the excuse, "Oh, I forgot to read the Bible today."
ஓ, நான் வேதத்தை வாசிப்பதற்கு இன்னைக்கு மறந்து விட்டேன் என்று சாட்சியாக சொன்னீர்களா?
There was never a day like that.
அப்படி நீங்கள்
remember those old days?
ஆதி காலங்களை நினைத்து பாருங்கள். தினந்தோறும் வேதத்தை வாசித்தீர்கள்.
Now what has happened?
இப்பொழுது என்ன நடந்து விட்டது?
Now you have become senior believer.
இப்பொழுது ஒரு மூத்த விசுவாசியாய் மாறி விட்டீர்கள்.
You don't need this book anymore.
இனிமேல் இந்த புத்தகம் உங்களுக்கு தேவையில்லை.
Sin has kept you from this book.
பாவம் இந்த புத்தகத்தை விட்டு உங்களை விலக்கி விட்டது.
You say, "No, I have never committed adultery or stolen anything."
நான் வேசித்தனமோ அல்லது திருடோ செய்யவில்லை என்று சொல்லலாம்.
No, not those sins.
இல்லை, அந்த பாவங்கள் அல்ல.
Pride.
பெருமை.
Pride.
பெருமை.
That is the sin many of you are falling into.
உங்களில் அநேகர் இந்த பாவத்திலே தான் விழுந்து கொண்டிருக்கிறீர்கள்.
Sin has kept you from this book.
பாவமானது இந்த புத்தகத்தை விட்டு உங்களை விலக்கி விட்டது.
Otherwise this book could have kept you from sin.
இல்லாவிட்டால் இந்த புத்தகமானது உங்களை பாவத்திலிருந்து விலக்கி இருந்திருக்கும்.
That's what we see in this verse.
இதைத்தான் நாம் இந்த வசனத்திலே
வாசிக்கிறோம். The word of God one side.
ஒரு பக்கம் தேவனுடைய வசனம்.
The evil one on the other side.
இன்னொரு பக்கம் பொல்லாங்கன்.
One of the two is going to conquer.
இந்த இரண்டில் ஏதோ ஒன்று உங்களை ஜெயிக்க போகிறது.
We see in Genesis chapter 3.
ஆதியாகமம் 3 அதிகாரம்.
Eve was standing there in the middle.
ஏவாள் அங்க மத்தியில் நின்று கொண்டிருந்தாள்.
One side the word of God.
ஒரு பக்கம் தேவனுடைய வார்த்தை.
The other side the devil.
இன்னொரு புறம் பிசாசு.
One side God's word which says you shall not eat of that tree of knowledge of good and evil.
இந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை நீ புசிக்க கூடாது என்று சொல்லக்கூடிய தேவனுடைய வார்த்தை ஒரு பக்கம்.
Otherwise you'll die.
இல்லாத பட்சத்தில் நீ மரித்து விடுவாய் என்ற வார்த்தை.
She had a Bible with only one verse in it.
உங்களுக்கு தெரியுமா ஏவாளுக்கு ஒரு வேதாகமம் இருந்தது, அதுல ஒரே ஒரு வசனம் தான் இருந்தது.
That was an easy Bible to follow.
பின்பற்றுவதற்கு மிக எளிய வேதாகமம்.
We got 31,000 verses here.
நமக்கு இங்கே 31,000 வார்த்தைகள் இருக்கிறது.
He had only one verse.
ஏவாளுக்கு ஒரே ஒரு வசனம் உள்ள வேதம் தான் இருந்தது.
Sometimes we think if I only had one verse it would be easy to read the Bible.
சில சமயத்திலே நாம் எண்ணுகிறோம் அல்லவா, இந்த பைபிளை ஒரே ஒரு வசனம் இருந்தா வாசிக்கிறது எவ்வளவு ஈஸியா இருக்கும் என்று.
She had only one verse and she fell.
ஆனால் உங்களுக்கு தெரியுமா ஏவாளுக்கு ஒரே ஒரு வசனம் தான் இருந்தது, அதிலே விழுந்து விட்டாள்.
It's not a question of whether you know it, it's a question of whether you obey it.
ஆகவே உங்களுக்கு தெரியுமா என்பதை கேள்வி இல்லை, அதுக்கு கீழ்ப்படுகிறீர்களா என்பதுதான் கேள்வி.
She knew the verse.
ஏவாளுக்கு அந்த வசனம் நன்றாக தெரியும்.
Just like you know the Bible too.
இன்றைக்கு உங்களுக்கு வேதம் தெரிகிறது அதே போல தான்.
And the devil knew that she had a tremendous respect for the word of God.
தேவனுடைய வார்த்தைக்கு எவ்வளவோ மதிப்பு மரியாதையும் ஏவாள் வைத்திருக்கிறாள் என்பது பிசாசுக்கு தெரியும்.
And he the devil knew if I can take away her respect for God's word I'll be able to make her sin.
இந்த ஏவாளுக்கு வேதத்திலே காணப்படக்கூடிய மரியாதையும் அந்த மதிப்பையும் நான் எடுத்து விட்டால் பாவம் செய்து விடலாம் என்று அறிந்து கொண்டாள்.
He knew that with most of you when you were first converted.
நீங்கள் முதல் முறை ரட்சிக்கப்பட்டீர்கள் அப்பொழுது உங்களை குறித்தும் பிசாசு இப்படி தான் அறிந்திருந்தான்.
He saw you. Can some of you think back many years ago when you first gave your life totally to Christ? Many years ago.
உங்களில் அநேகர் பல ஆண்டுகள் முன்பாக இயேசுக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்புக்கொடுத்தீர்களே, அப்ப நீங்க நினைச்சு பாருங்கள்.
You were not a senior brother or senior sister those days. You were just an ordinary person.
அந்த நாட்களிலே நீங்கள் ஒரு மூத்த சகோதரர் இல்ல, நீங்கள் ஒரு சாதாரண சகோதரராய் தான் இருந்தீர்கள்.
And you spent your time reading God's word.
தேவனுடைய வார்த்தையை படிப்பதிலேயே நேரத்தை அதிகமாக செலவு செய்தீர்கள்.
And the devil was watching you.
பிசாசு கவனித்தே இருக்கிறான்.
The devil said I've got to take away this person's respect for the word of God.
தேவ வார்த்தையிலே இந்த மனிதன் வைத்திருக்கக்கூடிய அந்த மரிப்பு மரியாதையை எடுத்து விட்டால் போதும்.
If I take it away I can knock him down and he won't even know it that he's knocked down.
அதை நான் எடுத்து விட்டால் அவனை கீழே சாய்த்து விடலாம், கீழே விழுந்து விட்டோம் என்பதை அவன் அறிய கூட மாட்டான்.
Look at your life today.
இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையை கவனித்து பார்.
Do you have the same respect and love for the word of God?
தேவனுடைய வார்த்தையின் மீது
many years ago
अनेक ஆண்டுகளுக்கு முன்பாக உனக்கு இருந்த அதே அன்பும் மரியாதையும் இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையின் மீது இருக்கிறதா?
No.
இல்லவே இல்லை.
Why?
ஏன்?
The devil has succeeded.
பிசாசு வெற்றி பெற்று விட்டான்.
Other things have become more important in your life.
இப்பொழுதுனுடைய வாழ்க்கையில பிற காரியங்கள் தான் அதிக முக்கியத்துவமாய் மாறிவிட்டது.
Not sinful things.
பாவமான காரியங்கள் அல்ல.
Jesus said the cares of this world choke the word of God.
இந்த உலகத்தினுடைய கவலைகள் வேத வார்த்தையை அப்படியே அது முழுங்கடித்து விட்டது.
See Mark chapter 4.
மார்க் 4 அதிகாரம்.
Jesus spoke about seed verse 18 that was sown among thorns.
பனட்டம் வசனத்திலே இந்த வசனமானது விதைக்கப்படுகிற விதைகளுக்கு உப்பாய் இருக்கிறது என்று பேசுகிறார்.
No, it was sown among the thorns.
முட்களுக்குள்ளே விதைக்கப்பட்ட விதைகளை குறித்து சொல்கிறார்.
18
பனட்டம் வசனம்.
And what are the thorns?
அங்கே காணப்படுகிற அந்த முட்கள் என்பது என்ன?
There are only 3 things he said.
மூன்று காரியங்களை அங்கே சொல்கிறார்.
Thorns.
முட்கள்.
One is the cares of this world.
ஒன்று இந்த உலகத்தினுடைய கவலைகள்.
Not sins of the world.
உலகத்தினுடைய பாவங்கள் அல்ல.
No.
இல்லவே இல்லை.
That is poison.
அது விஷம்.
No, this is the cares.
இந்த உலகத்தினுடைய அதை செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டும், அதை என்பது கர்சனை.
I have to do this, I've got to do that.
நான் இதை செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டும்.
I have to do this for my office, I've got to do this for my family.
அலுவலகத்தில் இந்த வேலை செய்ய வேண்டும், குடும்பத்தில் இந்த வேலை செய்ய வேண்டும், அந்த வேலை செய்ய
வேண்டும். The whole day goes like that.
இப்படி செய்ய வேண்டும் செய்ய வேண்டும் முழு நாளும்
போய்விடுகிறது.
இந்த உலகத்தை பற்றியதான கவலைகள் கரிசனைகள்.
It says chokes the word.
அது வசனத்தை நெருக்கி போடுகிறது.
You know how you choke a man, catch him by the throat and take away his life.
ஒரு மனிதனை பிடித்து கழுத்தை பிரித்து கழுத்தை பிடித்து நெரித்தால் அவனுடைய உயிர் போய்விடும் தெரியுமா?
It says the cares of this world choke the life out of your desire for God's word.
அதே போல தான் இந்த உலகத்தினுடைய கவலைகள் உலகத்தினுடைய காரியங்கள் எல்லாம் அப்படியே நெருக்கி உங்களுக்கு தேவன் மீது தேவனுடைய வார்த்தையின் மீது இருக்கக்கூடிய வாஞ்சை எடுத்து போடுங்க.
The second thing is the deceitfulness of money.
இரண்டாவது காரியம் பணத்தினுடைய மயக்கம் ஐஸ்வரியத்தினுடைய மயக்கம்.
See, money is not a bad thing.
பணம் என்பது காசு என்பது கெட்ட காரியம் அல்ல.
Money is a good thing if you make it your servant.
பணத்தை உங்களுடைய வேலைக்காரனாய் வைத்துக் கொள்ளுகிற வரைக்கும் அது நல்ல காரியம் தான்.
But if money becomes your master, then it becomes a bad thing.
பணம் உங்களுடைய ஆண்டவனாய் மாறினால் எஜமானனாய் மாறினால் அது கெட்டதாய் மாறிவிடும்.
I'll use an illustration.
ஒரு விளக்கத்தை சொல்கிறேன்.
Supposing you have a servant woman in your house.
உங்கள் வீட்டிலே ஒரு வேலைக்கார பெண் இருக்கிறாள்.
Isn't that a good thing? You can get a lot of work done.
அது நன்மையான காரியமா இல்லையா? நிறைய வேலைகளை எல்லாம் செய்து கொடுப்பாளே.
How you have two servants working in your house.
உங்களுடைய வீட்டில ரெண்டு வேலைக்காரர்கள் வேலை செய்து கொண்டிருந்தால்
so much
இன்னும் நல்லதுதான்.
Or if you have a field.
அல்லது உங்களுக்கு வயல்வெளி இருக்குது.
And you got 10 servants working for you in that field.
உங்களுக்கு வயல்ல வேலை செய்வதற்கு 10 வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம்.
Or you got your little business and you got 5-6 people working in your shop.
ஒரு சிறு தொழில் செய்கிறீர்கள், உங்களுடைய கடையிலே 5-6 பேர் வேலை செய்கிறார்கள்.
What a good thing that is.
அது நன்மையான காரியம் தானே?
But if you have this servant woman working in your house,
உங்கள் வீட்டிலே வேலை செய்கிற அந்த வேலைக்கார பெண்,
and gradually she pushes away your wife,
உங்களுடைய மனைவியை கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளிவிட்டு வீட்டில் வேலை செய்கிற பெண்
finally marries you,
உங்களையே கல்யாணம் பண்ணி கொண்டால்,
then it is a real calamity.
அப்ப உண்மையாலுமே குழப்பம் தான்.
That is what money has done for many believers.
அநேக விசுவாசிகளுக்கு பணம் இதை தான் செய்து விட்டது.
Money came to the house like a servant one day.
முதமுதல் வரும்போது வேலைக்காரர் பண்ணும்போது பவ்யமா உள்ள வந்தது பணம்.
Jesus was your husband.
இயேசு தான் உங்களுடைய கணவராய் இருந்தார்.
And you were happy together.
நீங்கள் இருவரும் சந்தோஷமாக இருந்தீர்கள்.
And you and Jesus were very happy together.
நீங்களும் இயேசுவும் அவ்வளவு சந்தோஷமாக ஐக்கியமாக இருந்தீர்கள்.
Money was just a servant serving you.
பணம் உங்களுக்கு வேலை செய்கிற வேலைக்காரி தான்.
You got more money.
அதிகமான பணம்.
Higher salary.
நிறைய சம்பளம்.
That's okay.
சரிதான்.
That was like getting 3 more people working on your field.
அது உங்களுடைய வயல்வெளியில இன்னும் வேலை செய்வதற்கு 3 வேலையாட்கள் வந்தது போல தான். நல்லது.
Nothing wrong with that.
அதுல எந்த தவறும் இல்லை.
But gradually,
கொஞ்சம் கொஞ்சமாக
these servants pushed away Jesus.
இந்த வேலைக்காரிகள் அந்த இயேசுவை அப்படியே தள்ளிவிட்டு
தேவனுடைய
வார்த்தையை தள்ளிவிட்டு ஒரு வேலைக்காரி உங்களை திருமணம் செய்து
கொண்டார்.
அநேக விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலே பணம் இதைத்தான் செய்து
விட்டது.
நிறைய பணம் இல்லாத அந்த நாட்களை நினைச்சு பாருங்க சகோதர
சகோதரி,
நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறோம்.
You were so happy in the Lord.
அப்பொழுது ஆண்டவருக்குள்ள எவ்வளவு சந்தோஷமா இருந்தீங்க. பணம் கொஞ்சமா இருந்தது.
Jesus was everything to you.
இயேசு தான் உங்களுக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருந்தார்.
But what has happened today?
ஆனா இன்னைக்கு என்ன நடந்தது?
The servant has come and pushed away your bridegroom.
உங்களுடைய மணவாளனை இந்த வேலைக்காரி வந்து தள்ளி விட்டாள்.
That's what he says. The deceitfulness of riches comes and chokes the word of God, it says here.
ஐஸ்வரியத்தின் மயக்கம் வந்து வசனத்தை நெருக்கி போட்டது என்று இங்கே பார்க்கிறோம்.
That's a good word in Tamil.
தமிழிலே இது நல்ல வார்த்தை.
You know, give you anesthesia and put you to sleep.
மயக்கம் மருந்தை கொடுத்து படுக்க வைத்து விடுவது.
That's what money has done.
இதைத்தான் மயக்கம் ஐஸ்வர்யம் பணம் செய்து விட்டது.
You know, in the hospital,
ஆஸ்பத்திரியிலே,
they make you breathe something and you're asleep then.
அப்படியே ஏதாவது கொண்டாந்து இது மோந்து பார்க்க சொல்வாங்க, மோந்து போனா அவ்வளவுதான்.
And they can cut you, do anything to you, you don't know what is happening.
அதுக்கப்புறம் இங்கே அறுத்து அங்கே அறுத்து என்னென்ன பண்ணாலும் உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது.
That's a good word in Tamil.
தமிழிலே நல்ல வார்த்தை பயன்படுத்தப்பட்டது.
Put you to sleep.
படுக்க வைத்து நித்திரை அடைய வைத்து விடுகிறது பணம்.
Money makes you smell it, smell it, smell it, whenever you're asleep.
பணத்தை உங்க கிட்ட வந்து வந்து நல்லா வாசு நல்லா மோந்து பார்ப்பா மோந்து பார்ப்பான்னு சொல்லி மோந்து பார்த்தோட அப்படியே ஒண்ணுமே தெரியாம மயக்கம் வந்து.
Now you don't know Jesus, you don't know anything, you're just completely unconscious.
இப்பொழுது முற்றிலுமாய் மயக்கம் வந்து விட்டது. இப்பொழுது இயேசுவும் தெரியவில்லை, வேத வார்த்தையும் தெரியவில்லை, யாருமே தெரியவில்லை.
Once in a while you come in your sleep to the conferences and sit there for 3 days and go away.
திடீர்னு கொஞ்சம் முழிப்பு வந்து அப்படியே கான்ஃபரன்ஸ் வந்துட்டு அப்புறம் திருப்பி மயக்கத்துக்கு போய் விடுகிறீர்கள்.
The Lord is calling you back.
ஆண்டவர் மீண்டும் உங்களை அழைக்கிறார்.
The deceitfulness of riches can choke you.
ஐஸ்வரியத்தின் மயக்கமானது உங்களை நெருக்கி போட முடியும்.
And the third thing is the desires for so many other things.
மற்றவைகளை பற்றி உண்டாகிற எத்தனையோ ஆசைகள் இச்சைகள்.
See, once upon a time you didn't have any desire for other things.
ஒரு காலத்தில் மற்ற காரியங்களுக்கு எந்த வாஞ்சையும் ஆசையும் இல்லாதிருந்தது.
Why?
ஏன்?
Because you never had the money to get those things.
அவைகளை வாங்குவதற்கு அப்பொழுது உங்களுக்கு பணம் இல்லாதிருந்தது.
But now
money has come
நிறைய பணம் வந்து விட்டது
and you dream about this and that and the other
இத வாங்கணும் அத வாங்கணும் என்று கனவு கண்டு கொண்டே இருக்கிறாய்
there's nothing wrong in all having these extra servants if they remain as servants
அவைகள் வேலைக்காரன் வேலைக்காரி என்ற நிலையில இருக்கும் வரைக்கும் எத்தனை வேலைக்காரர்கள் வேண்டுமெல்லாம் வைத்துக் கொள்ளலாம் அதிலே தவறில்லை
but they are not servants
ஆனால் இப்பொழுது அவர்கள் வேலைக்காரர்களாக இல்லை
if they are occupying your mind all the time they have become your master
எப்பொழுதே உங்களை சிந்தையை ஆட்கொண்டு விட்டது என்று சொன்னால் அதுவே உங்களுடைய எஜமானனாய் ஆண்டவனாய் மாறி விட்டது
shall I tell you who is your master
உங்களுடைய எஜமான் யார் என்று நான் உங்களுக்கு சொல்லட்டுமா
what do you think about most of the time
அநேக நேரங்களில் அடிக்கடி எதை குறித்து எண்ணிக்கொண்டே இருக்கிறீர்கள்
tell me what you think about most of the time in your life
உங்கள் வாழ்க்கையில் அதிகபட்ச நேரம் எதை குறித்து சிந்தித்துக் கொண்டே இருக்கிறீர்கள்
not during these next 3 days
அடுத்த வர 3 நாட்கள் இந்த நாட்களை பற்றி சொல்லவில்லை
not now
இப்பொழுதல்ல
the rest of the time what do you think
மற்ற நேரங்களில் எதை குறித்து அடிக்கடி எண்ணிக்கொண்டே இருக்கிறீர்கள்
that is your master
அதுதான் எஜமான்
because it's got a grip on your mind
ஏனென்றால் அது உன் சிந்தையை பற்றிக் கொண்டது
now some of those thoughts are necessary
அந்த எண்ணங்களிலே சில எண்ணங்கள் அவசியம் தான்
பிள்ளைகளுக்கு
கல்லூரியில் அட்மிஷன் வாங்க வேண்டும் தேவையான ஒன்று வேலை இல்லை வேலை கண்டிப்பாக வேண்டுமே அதை குறித்து
எண்ணிக்கொண்டிருக்கிறாய்
வீட்டு வாடகை வீட்டை காலி செய்ய சொல்கிறார்கள் இப்பொழுது வேறு வீட்டை பார்க்க
வேண்டும்
அல்லது பணம் கையிலே கிடைத்திருக்கிறது ஒரு வீடு கட்ட
வேண்டும்
இவர்களிலே தவறு ஒன்றும் இல்லை
keep them as servants
அவைகளை வேலைக்காரனாக வேலைக்காரியாக வைத்துக்
கொள்ளு say to money you are my servant
பணத்தை பார்த்து நீ என்னுடைய வேலையாள் என்று சொல்லுங்கள்
you're going to be under my feet
நீ என்னுடைய பாதத்துக்கு கீழாக தான் இருக்க போகிறாய்
okay let me ask you a question
நான் ஒரு கேள்வி உங்களுக்கு கேட்கிறேன்
all those who are awake please answer
தூங்காம முழிச்சிருக்கவங்க மட்டும் பதில் சொல்லுங்க
is there gold in heaven
பரலோகத்திலே தங்கம் இருக்கிறதா
Yes or no?
இருக்கா இல்லையா?
Where is it?
அது எங்க இருக்குது?
Under our feet.
அங்கே பாதத்துக்கு கீழாக இருக்குது.
You walk on it.
நீங்கள் அந்த தங்கத்தின் மேலே பொட்டல வீதியில் நடப்பீர்கள்.
On earth where do they put the gold?
பூமியில் அந்த தங்கத்தை எங்க வைக்கறாங்க?
On the head.
தலையில.
In heaven where do they put it?
பரலோகத்தில் அதை எங்க வைக்கிறார்கள்?
How do you know whether your home is an earthly home or a heavenly home?
உங்களுடைய குடும்பமானது பரலோக குடும்பமா அல்லது பூமிக்குரிய குடும்பமா என்பதை எப்படி அறிந்து கொள்ளலாம்
very easy
எளிதாக கண்டுபிடித்து விடலாம்
what place do you give to money in your home
உங்களுடைய குடும்பத்திலே பணத்துக்கு எந்த இடத்தை கொடுக்கிறீர்கள்
is it on your head or under your feet
தலைக்கு மேல இருக்கா அல்லது காலுக்கு கீழ இருக்கா
i'm not saying throw it outside
வெளியே கொட்டி விடுங்கள் என்று சொல்லவில்லை
even in heaven they have gold
பரலோகத்திலே கூட தங்கம் இருக்குது
so it's all right to have it in your house
ஆக வீட்டிலே வைத்திருப்பது தவறில்லை
but it must be under your feet
ஆனால் எப்பொழுதே உடைய பாதத்துக்கு கீழாக இருக்க வேண்டும்
god has prepared heaven for those who have learned to put money under their feet now
இப்பொழுது யாரெல்லாம் பணத்தை தன்னுடைய காலுக்கு கீழாக போடுவதற்கு கற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட இடம்தான் பரலோகம்
are you ready to go to heaven today
இன்றைக்கு பரலோகத்துக்கு போவதுக்கு ஆயத்தமா
so we have to be careful that these desires of other things don't choke God's word.
ஆகவே இந்த மற்றவைகளை குறித்ததான ஆசைகள் இச்சைகள் எல்லாம் தேவனுடைய வார்த்தையை நெருங்கி போட அனுமதிக்க கூடாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டும்.
So Eve, we were thinking about Eve. She was standing between God's word and the devil.
ஆகவே ஏவாளை குறித்து நாம் எண்ணிக்கொண்டிருந்தோம். ஏவாள் தேவனுடைய வார்த்தைக்கும் பிசாசுக்கும் இடையில் நின்று கொண்டிருக்கிறாள்.
And he knew she had a great respect for God's word.
தேவனுடைய வார்த்தைக்கு வார்த்தையின் மீது அவளுக்கு அவ்வளவு மதிப்பும் மரியாதையும் இருந்தது.
Have you ever thought why didn't the devil tell Eve, why don't you go and kill your husband now? Take a stone and hit him on the head.
பிசாசு ஏன் ஏவாளை பார்த்து இத நல்ல நேரம் ஒரு கல்லை தூக்கி பட்டுன்னு போட்டு புருஷனை கொன்றுன்னு சொல்லியிருக்க கூடாது.
He knew she wouldn't do that.
கண்டிப்பாக ஏவாள் அதை செய்ய மாட்டாள் என்று பிசாசுக்கு தெரியும்.
Let's try a clever way.
ஆகவே புத்திசாலித்தனமாக இப்பொழுது வழியை கண்டுபிடிக்கலாம் என்று பிசாசு எண்ணியது.
The devil knows he's not going to come and tell you go and commit adultery.
போய் விபச்சாரம் செய் என்று சொல்ல மாட்டான்.
Go and steal that money.
போய் இந்த பணத்தை திருடு என்று சொல்ல மாட்டான்
go and kill that person
இந்த ஆளை போய் கொல்லு என்று சொல்ல மாட்டான்
don't try all that
இவங்களெல்லாம் அவன் முயற்சி செய்ய மாட்டான்
you just try to shake your faith and obedience to god's word
தேவனுடைய வார்த்தையின் மீது உனக்கு இருக்கக்கூடிய விசுவாசத்தையும் கீழ்ப்படுதலையும் சற்று அசைத்து பார்ப்பான்
so here was god's word
அங்கே தேவனுடைய வார்த்தை
very clear
மிகவும் தெளிவாக உள்ள தேவனுடைய வார்த்தை
you should not eat from that tree otherwise you'll die
இந்த மரத்தினுடைய கனியை புசிக்கவேண்டாம் புசிக்கும் நாளிலே சாவாய்
the devil is trying to shake her faith in that word
அந்த வார்த்தையின் மீது ஏவாளுக்கு இருந்த விசுவாசத்தை இப்பொழுது சாத்து சாத்தான் அசைக்கிறான்.
So he comes with God's word.
ஆகவே தேவனுடைய வார்த்தையை கொண்டே வருகிறான்.
Has God said you can't eat this?
இதை புசிக்க கூடாது என்று தேவன் சொன்னதுண்டோ?
Look how nice it is.
எவ்வளவு அருமையாக இருக்கிறது.
How it will help you?
எப்படி அது உனக்கு உதவி செய்திருக்கிறது.
How it will bless you?
எப்படி அது உன்னை ஆசீர்வதிக்க முடியும்.
Don't be so old fashioned thinking about what God said.
எப்பொழுதும் மத்தாலும் அந்த காலத்து ஆள போல இருக்க வேண்டாம். தேவன் சொன்னார், தேவன் சொன்னார் எல்லாம் பேச வேண்டாம்.
We are living in the 21st century.
நாம் இப்போது 21st நூற்றாண்டிலே நவீன காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
If you live in this world, you have to adjust a little bit, then only you can live.
இந்த உலகத்துல வாழணும்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், அப்பதான் வாழ முடியும்.
That's a very favorite word of the devil, adjust to live.
பிசாசுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு வார்த்தை இருக்குது என்று சொன்னால் அத கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க.
That's all he told him.
அவ்வளவுதான் சொன்னான் ஏவாள் எடுத்து.
I don't want you to eat two or three fruit.
ரெண்டு மூணு பழத்தலாம் சாப்பிட வேண்டாம்.
Not even one.
ஒரு பழத்தை கூட முழுசா சாப்பிட வேண்டாம்.
Just one bite. That's
all. ஒரு கடி மட்டும் கடிச்சுக்க.
That's how he tempts young people also.
இப்படித்தான் வாலிபர்களை பிசாசு சோதிக்கிறான்.
Just try this little bit.
கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார். கொஞ்சம் முயற்சித்து பார்.
So many young people who have computers nowadays.
அநேக இளைஞர்களுக்கு இன்று கணினி இருக்குது, கம்ப்யூட்டர்ஸ்.
And in those computers they have the opportunity to see dirty pictures worse than it's seen on any television in the world.
உலகத்தில் காணப்படும் எந்த ஒரு டெலிவிஷனிலும் காணக்கூடாத மோசமான காட்சிகளை, மோசமான படங்களை, ஆபாசமான காட்சிகளை அந்த கம்ப்யூட்டரில் பார்ப்பதற்கு தருணங்கள் உண்டு.
And there's the brother sitting there in front of his computer.
ஆகவே இப்போது ஒரு சகோதரர் தன்னுடைய கம்ப்யூட்டர் முன்பாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்.
Nobody is there, he's all alone.
தனியாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறார், வேறு யாருமே அங்கே இல்லை.
Just like he
ஏவாளை போல அங்க தனியா
உட்கார்ந்து
அந்த மரத்துக்கு முன்பாக உட்கார்ந்து
கொண்டிருக்கிறார்.
இந்த மனிதனுக்கு மரம் எல்லாம் இப்போது கம்ப்யூட்டர் தான். கம்ப்யூட்டர் முன்பாக உட்கார்ந்து
கொண்டிருக்கிறார்.
அவருடைய மனசாட்சியில இதனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? உன்னுடைய மனசாட்சியை நீ அசுசிப்படுத்தாதே.
Keep your heart pure.
உன்னுடைய உள்ளத்தை சுத்தமாய் வைத்துக்கொள்.
And the other side, the devil.
இன்னொரு பக்கத்திலே பிசாசு.
Come on, just 5 seconds, it won't spoil you.
5 வினாடி மட்டும் பார், அது உன்னை ஒன்றும் கெடுத்து விடாது என்று சொல்கிறான்.
And you must know what all is going on in the world, otherwise how will you be able to preach to others?
இந்த உலகத்துல நடக்கிற காரியத்தெல்லாம் உலக நடப்பு உனக்கு தெரியணும்பா, இல்லாவிட்டால் நீ எப்படி வேத வார்த்தையை பிரசங்கிக்க முடியும் என்று சாத்தான் சொல்கிறான்.
That's right.
Oh, sorry. நீ சொல்றது சரிதான், சரிதான்.
So only 5 seconds. I must know what is going on in the world.
ஓ, 5 செகண்ட் மட்டும் உலகத்துல என்ன நடக்குதுன்னு பார்த்தா போதும்.
Then you listen to the devil.
பிசாசுக்கு செவி கொடுக்கறாய்.
You don't eat whole fruit, just one bite.
நீ முழு பழத்தையும் சாப்பிடுவதில்லை, ஒரே ஒரு கடி மட்டும் கடிச்சுக்கணும்.
The devil is so happy.
பிசாசுக்கு ரொம்ப சந்தோஷம்.
One more believer I knocked down.
ஓ, இன்னும் ஒரு விசுவாசியை கீழே விழ தள்ளி விட்டேன்.
And he goes to the next one.
அடுத்த விசுவாசி தேடி போகுது.
The next one. And
அடுத்த விசுவாசி, அடுத்த விசுவாசி, அடுத்த இளைஞன், அடுத்த வாலிபன்.
You know, he told God in Job, I keep going around the world the whole time.
யோபு ஆண்டவரை பார்த்து ஆண்டவரிடத்தில் சொன்னான், நான் உலகம்
முழுவதும். Satan told Job.
சாத்தான்.
No, Satan told God in the book of Job.
யோபின் புத்தகத்திலே வாசிக்கிறோம், சாத்தான் தேவனிடத்திலே சொன்னான், உலகம் முழுவதும் நான் சுற்றி விட்டு வருகிறேன்.
He is doing that today.
இன்றைக்கும் அப்படியே சுற்றி கொண்டு வருகிறான்.
And you brothers and sisters and me.
சகோதர சகோதரிகள் நீங்களும் நானும்.
God's word is one side, the devil is there.
ஒரு பக்கம் தேவனுடைய வார்த்தை, ஒரு பக்கம் பிசாசு.
I can yield to the devil and I'm weak.
நான் பிசாசுக்கு இசைந்து கொடுத்து பலவீனனாய் மாற முடியும்.
I can yield to God's word and become free.
அல்லது நான் தேவனுடைய வார்த்தைக்கு இசைவு கொடுத்து இசைந்து கொடுத்து நான் விடுதலையாக முடியும்.
You shall know the truth.
நீங்கள் சத்தியத்தை அறிவீர்கள்.
The truth shall set you free.
சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்.
Now I want to show you another person who stood between God's word and the devil.
தேவனுடைய வார்த்தைக்கும் பிசாசுக்கும் நடுவில் நின்ற இன்னொரு மனிதனை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன்.
Matthew chapter 4.
மத்தேயு 4 அதிகாரம்.
We read about Jesus.
நாம் இயேசுவை குறித்து வாசிக்கிறோம்.
He was in the wilderness.
அவர் அந்த வனாந்தரத்திலே இருந்தார்.
He was in a beautiful garden.
ஏவாளோ அருமையான ஒரு தோட்டத்திலே இருந்தாள்.
Jesus was in a desert.
அல்ல, இயேசுவோ ஒரு வனாந்தரத்திலே இருந்தார்.
He was not hungry.
ஏவாளுக்கு அங்கே பசி இல்லை.
Jesus was hungry after 40 days of fasting.
40 நாட்கள் உபவாசம் எடுத்த பிறகு இயேசு பசியா இருந்தார்.
So he was much weaker than Eve.
ஏவாளை காட்டிலும் இயேசு இங்கே பலவீனமானவராய் இருந்தார்.
And then there was the word of God.
அங்கே தேவனுடைய வார்த்தை வருகிறது.
There was the devil.
பிசாசு அங்கே இருக்கிறான்.
The devil says,
பிசாசு சொல்கிறான்,
If you are the son of God,
நீ தேவனுடைய குமாரனேயானால்,
turn these stones to bread.
இந்த கல்லுகளை அப்பமாகும்படி செய்.
You know, he was challenging him. He was challenging Jesus.
பிசாசு இயேசுவுக்கு சவால் விடுகிறான்.
Matthew 4 verse 3.
மத்தேயு 4 அதிகாரம் 3 வசனம்.
If you are the son of God,
நீ தேவனுடைய குமாரனாய் இருந்தால்,
why did he say that?
நீர் தேவனுடைய குமாரனாய் இருந்தால் என்று ஏன் சொன்னான்?
See chapter 3 verse 17 and you'll get the answer.
3rd adhigaram 17th vasanathai vaasithu paarthal adarkuriya badhil theriyum.
God had just said 40 days earlier.
Ippozhudhu 40 naatkal munbaga than devan sonnar.
You are my beloved son.
Nee enudaiya neesa kumaran.
The devil says.
Pisasu solugiran.
Are you really God's beloved son?
உண்மையாலுமே நீ தேவனுடைய நேச குமாரனா?
Then prove it.
அப்படியானால் இப்பொழுது நிரூபித்து காண்பி.
Are you anointed by the Holy Spirit 40 days ago?
40 நாட்களுக்கு முன்பதாக நீ அபிஷேகம் பண்ணப்பட்டாயா பரிசுத்தாவினாலே?
Prove it by doing something for yourself with that power.
இப்பொழுது அந்த வல்லமையினாலே உனக்கென்று ஒன்றை செய்து அதை நிரூபி என்று சாத்தான் கேட்கிற பிசாசு கேட்கிறான்.
Jesus said no.
இயேசு இல்லை என்று சொல்லிவிட்டார்.
I am the son of God. I don't have any doubt about it.
நான் தேவனுடைய குமாரன் எனக்கு அதிலே சந்தேகமே இல்லை.
I've got anointed. I'm anointed.
எனக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டவன்.
But I will not use my power for myself.
ஆனால் என்னுடைய வல்லமை என்னுடைய தனிப்பட்ட காரியத்துக்கு என்று பயன்படுத்த மாட்டேன்.
He stood there between God's word and the devil.
தேவனுடைய வார்த்தைக்கும் பிசாசுக்கும் இடையே இயேசு நிற்கிறார்.
God's word says.
தேவனுடைய வார்த்தை சொல்கிறது.
It's more important to hear God's word than eat food.
தேவனுடைய சாப்பாட்டை சாப்பிடுவதை காட்டிலும் அதிக முக்கியமானது தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பது.
He stood for the word of God.
அங்கே தேவனுடைய வார்த்தைக்காக நின்றார்.
And he overcame Satan.
பிசாசை ஜெயித்தார்.
We can also overcome Satan.
நாமும் பிசாசை ஜெயிக்க முடியும்.
If we follow Jesus,
இயேசுவை நாம் பின்பற்றினால்,
instead of following Eve,
நாம் ஏவாளை பின்பற்றுவதற்கு பதிலாக இயேசுவை பின்பற்றலாம்.
So remember the next time you are tempted.
அங்கே அடுத்த முறை நீங்கள் சோதிக்கப்படும் பொழுது ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள்.
You are going to follow Jesus or Eve?
இயேசுவை பின்பற்ற போகிறோமா ஏவாளை பின்பற்ற போகிறோமா?
It depends on whose word you are going to listen to.
யாருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க போகிறீர்கள் என்பதை பொறுத்தே இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையா
or the devil's word?
அல்லது பிசாசின் வார்த்தையா?
Let's pray.
நாம் ஜெபிப்போம்.
While our heads are bowed in prayer,
நம்முடைய கண்கள் எல்லாம் மூடி தலைகள் ஜெபத்தில் வணங்கி இருக்கும் பொழுது,
you are going to stand between God's word and the devil in the coming days.
வரக்கூடிய நாட்களில் நீங்கள் பிசாசுக்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் இடையில நிற்க போகிறீர்கள்.
Say, Lord, help me to take the right decision.
ஆண்டவரே, சரியான தீர்மானத்தை எடுப்பதற்கு எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே.
Every time.
ஒவ்வொரு முறையும் ஆண்டவரே.
In Jesus' name.
இயேசு நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென்.